الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمه من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الامر صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله وقال صلى الله عليه وسلم ايضا المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال صلى الله عليه وسلم فهل أنيتم الله سبحانه وتعالى أروانك يورتاهم صلاة سلام إرد نبي محمد صلى الله عليه وسلم ورغل ميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபவு தாபிஊங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எனது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாம் முஸ்லிம்களாக அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய ஏகத்துவவாதிகளாக வாழ்வதற்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதானமான ஒரு முயற்சி தியாகம் அதற்கு பின்புலமாக அமைந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த காலத்திலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிரங்கமான சுன்னத்துகளை மிக பேணுதலாக போட்டி போட்டு பின்பற்றுவதற்கு அதிகமானவர்கள் தயாராக இருக்கிறோம். வெளிரங்கமான சுன்னத்துகள் அதுவும் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டியது. கண்ணியமானவர்களே, நாம் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பகுதிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் சார்ந்த சுன்னத்துகள், நபி அவர்களுடைய மறைமுகமான சுன்னத்துகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனசு சம்பந்தப்பட்ட சுன்னத்துகள். அதனால்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ஜாஃபர் நபி தால் ரலியல்லாஹு அன்ஹு இருவரில் ஒருவரை பார்த்து சொன்னார்கள், அஷ்பஹத கல்கி வ ஹுல்கி, நீங்கள் வெளித்தோற்றத்திலும் எனக்கு ஒப்பானவர், என்னுடைய குணத்திலும் எனக்கொப்பானவர். குணம் அஹ்லாக், எதிக்ஸ் என்று சொல்லுவோம், மெனர்ஸ் என்று சொல்லுவோம், என்ன அட்டிடியூட் என்று சொல்லுவோம், மோரலிட்டி என்று சொல்லுவோம், இங்கிலீஷிலே மெனர்ஸ் என்று சொல்லுவோம், அஹ்லாக் குவாலிட்டி இன்று மைனஸ் பாயிண்டிலே போய்கொண்டிருக்கிறது, குறைந்து செல்கிறது. அதுதான் இன்று உலகத்தில் முசீபத். குணம் கெட்டதுதான் குடும்பத்தில் பிரச்சனை, குணம் கெட்டதுதான் பசாரிலே பிரச்சினை, குணம் கெட்டதுதான் பாராளுமன்றத்தில் பிரச்சினை, குணம் கெட்டதுதான் ஊரில் பிரச்சினை, நாட்டில் பிரச்சினை, உலகத்தில் பிரச்சினை. உள்ளம் கெட்டு போனதுதான் இன்று உலகத்துக்கு சாபக்கேடு. முகம் சிரிக்கிறது, உள்ளம் கொதிக்கிறது. நம்முடைய அகலா ஒருவரை பார்த்து சிரிக்கிறோம், உள்ளத்தில் அவரை பற்றி 100 ரெட் மார்க்குகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நயவஞ்சகம், இந்த அகலாக்கில் 50% நயவஞ்சகம். முன்னால் சிரிப்பு, பின்னால் அவரை பற்றி கழுகுகிறோம். நான் பேச இருக்கின்ற தலைப்பு சிறியவர் தொடக்கம் வயோதிபர் வரைக்கும் வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லோருக்கும் தேவையான சில முக்கியமான புள்ளிகளை தொட்டு காட்டி முடிக்க நினைக்கிறேன். எல்லோரும் இந்த விழிப்புணர்ச்சியை ஜும்மா தொழுகையின் சலாம் கொடுக்கும் வரை பாதுகாத்துக் கொள்வோம். இடையிலே தூங்கி நம்முடைய வுதுவை முறித்துக் கொள்ளாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இவ்வளவு பெரிய சமூகத்தை 23 வருடத்தில் ஆண்டுகளில் 124,000 ஒவ்வொரு நபிமார்களுடைய எண்ணிக்கைக்கும் ஒருவர், உலகத்திலே நபிமார்களுடைய வருகை அன்னளவாக 124,000 ஒவ்வொரு நபிக்கும் ஒருவரை உருவாக்கி விட்டு போனார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 23 வயது ஆயுளில் நபித்துவ ஆயுள் எதை பாவித்தார்கள், எதை பாவித்தார்கள்? ஆயுதத்தை பாவித்தார்களா என்ற ஒரு கேள்வி வந்தால், ஆயுதத்தை நீட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்த வரலாறுகளை பெரும்பாலும் தேடினாலும் கிடைக்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளுக்கு பயந்து, தாக்குதலுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் நிலைக்க மாட்டார்கள். பண்பாடு அஹ்லாக் என்ற ஆயுதத்தை பாவித்தார்கள். நோவாத ஆயுதம், நோகாத ஆயுதம். பல்லை கலட்டும் பொழுது சிமிட்கின்ற அந்த மருந்தை அடிக்காமல் கலட்டுவதற்கும் சிமித்த மருந்தை அடித்துவிட்டு கலட்டுவதற்கும் வித்தியாசம் உண்டு. நல்லா இருக்கின்ற பல்லை கூட கலட்டல் அவரவருக்கு இடித்து குத்தி, அப்படி பல்லை கலட்டுவதுதான் ஆயுதத்தை காட்டி இஸ்லாத்துக்கு எடுப்பது. நோயாளி ஒருவருடைய பல்லை நோகாமல் கலட்டுவது போன்றுதான் பண்பாடு. இரண்டும் பல் கலட்டுவதுதான், ஆனால் வித்தியாசம், முறை வித்தியாசம். ஒன்று ஆபத்து, இன்னும் ஒன்று ஆரோக்கியம். நாம் ஒருவருக்கு இடித்து பல்லை உடைப்பது ஆபத்து, விபத்து. நோயாளி ஒருவருடைய பல்லையை வைத்தியர் கலட்டுவது ஆரோக்கியம், சிகிச்சை. இது போன்றுதான் அகலாக்கை காட்டி இஸ்லாத்துக்கு எடுப்பதும், நம்முடைய தீவிர போக்கை காட்டி இஸ்லாத்துக்கு எடுப்பதும். அது முறையே இல்லை. பிற மதத்தவர்கள், மாற்று மதத்தவர்கள் வைராக்கியத்திலே குரோதத்திலே அந்த கருத்தை பரப்பினாலும் அது தெட்ட தெளிவான பொய், தெட்ட தெளிவான பொய். பண்பாடு அஹ்லாக், தன்னுடைய வாளை தனக்கே நீட்டிய நபரை கூட மன்னித்தார்கள், இதுதான் இஸ்லாம். மரத்துக்கு கீழே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய வாளை கொலுகி விட்டு வந்தார் ஒருவர். தூக்கத்தை பயன்படுத்தி தூங்கும் பொழுது முகமதுடைய தலையெடுக்கலாம், நீட்டினார் வாளை. மூமின்களை, விசுவாசிகளை எந்த நேரத்திலும் தூக்கத்திலும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதற்கு ஒரு சிறந்த சான்று. அல்லாவை நம்பியவருக்கு அல்லாஹ் போதுமானவன் என்பதற்கு ஒரு சிறந்த சான்று. விழிப்பை கொடுத்தான் அல்லாஹ், யாரும் எழுப்பவில்லை. வாளை எடுப்பதற்கும் உருகுவதற்கும் சத்தம் பெருசாக வராது. விழிப்பை கொடுத்தான், விழித்தார்கள். மையம்னாவுக்கு மின்னி என்றான், என்னுடைய வாழ்வெட்டை விட்டும் தாக்குதலை விட்டும் உங்களை காப்பாற்றுபவர் யார்? அல்லாஹ் என்றார்கள். கை நடுங்கி கீழே விழுந்தது, அவர்கள் கையில் எடுத்தார்கள். எடுத்தவுடன் பேசுவதற்கு நேரம் இருக்குமா? என்னுடைய வாளை என்னுடைய கழுத்துக்கே நீட்டிய உன்னை நான் சும்மா விடலாமா என்று வைராக்கியம் துடிக்கும். உண்மையிலே பழிக்கு பழி வாங்கலாம். தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது தலையாய கடமை. கண்ணியமன் அப்படி இருந்தும் தன்னுடைய வாளை தனக்கு நீட்டியவன் கை நடுங்கி வால் கீழே விழுந்து அந்த வால் தன்னுடைய கைக்கு வந்து அவன் நிராயுதபாணியாக நிற்கின்ற பொழுது கூட வாள் ஏந்துபவர்களிலே நீங்கள் நல்லவராக நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தையை பாருங்கள், அவருடைய யார் யாரெல்லாம் உலகத்திலே வாள் ஏந்துகிறார்களோ, வாளை பிடித்தார்களோ, அப்படியானவர்களில் நல்லவராக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்களுக்கு அவர் சொன்னார். என்றால் என்ன தெரியுமா, என்னை வெட்டி விட வேண்டாம், என்னை கொன்று விட வேண்டாம், என்னை பழிக்கு பழி வாங்கி விட வேண்டாம், ஒரு அக்ரிமெண்ட் தருகிறேன் உங்களுக்கு, நான் ஒரு ஒப்பந்தம் செய்கிறேன், ஒரு வாக்கு தருகிறேன். என்ன தெரியுமா, இதற்கு பின்னால் நான் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் விரோதமாக எந்த கட்டத்திலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன். இதுதான் கண்ணியமானவர்களே, அஹ்லாக் அபு ஜஹல் போன்றவர்களை அபு தாலிப் போன்றவர்களாக மாற்ற முயற்சி. அபு ஜஹலுடைய வைராக்கிய குணம், குரோத குணம், அகங்கார குணம், பழிவாங்கும் குரோத பேச்சு, அப்படிப்பட்டவர்களை அபூபக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று மாற்ற முயற்சிக்க வேண்டும். முடியாத பொழுது அபு தாலிப் போன்றாவது மாற்றி அனுப்ப வேண்டும், ஃபிரௌன் போன்று மாற்றிவிடக் கூடாது. அபு ஜஹலி ஃபிரௌன் போன்று இன்னும் காரமாக நம்முடைய அஹ்லாக் மாற்றக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வினூடாக நான் சொல்ல வந்த என்ன தெரியுமா, இஸ்லாம் வாளால் பரவுகின்ற மார்க்கமாக இருந்தால் நபி அவர்கள் அவரை மன்னித்து விட்டிருக்க முடியாது, அவருடைய தலையை கீழே போட்டுவிட்டு தான் மறுபேச்சு. இந்த இடத்திலே அபு ஜஹல் போன்று வைராக்கியமும் குரோதமும் வஞ்சகமும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தையே வெட்டுவேன் என்ற குரோதத்தோடு அலைந்தவனை முஸ்லீம்களுக்கு சார்பாகவும், முஸ்லீம்களுக்கு சாதுவாகவும், முஸ்லீம்களோடு சகவாழ்வு பேணக்கூடியவராகவும் மாற்றியதற்கு நபி அவர்கள் பாவித்தது அஹ்லாக், குணம் சார்ந்த ஆயுதம். இதுதான் இன்று தேவை ஹிஜ்ரத்துடைய பயணம். இது முதலாவது முஸ்லீம்களுக்குள் தேவை, அதுக்கு பின்னால் தான் அவுட் ஆஃப் முஸ்லீம். இன்று நம்முடைய சிலருடைய போங்க என்ன தெரியுமா, சகவாழ்வு என்ற பெயரில் பிறரோடு அஹ்லாக், முஸ்லீம்களோடு குரோதம், முஸ்லீம் அல்லாதவர்களோடு அஹ்லாக்கை அள்ளி கொட்டுகிறார். சொந்த மனைவியோடு கீறியும் பாம்பும், சொந்த பெற்றோரோடு காபிர்களை விட பகை. அதுவல்ல இஸ்லாம், முஸ்லீம்கள் முதலாவது. முஸ்லீம்களிடத்திலே உண்மையான அஹ்லாக் உள்ளவர் தான் மன தூய்மை உள்ள சகவாழ்வை பேணுவார். முஸ்லீம்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களை நெருக்குகின்றவர் நயவஞ்சகராக நடித்துக் கொண்டிருக்கிறார். அது யாராக இருக்கலாம், எவராக இருக்கலாம். ஒன்று தன்னுடைய பட்டத்தை பாதுகாக்க, அல்லது தன்னுடைய பதவியை பாதுகாக்க, அல்லது தன்னுடைய பிசினஸ் பொருளாதாரத்தை பாதுகாக்க, அல்லது தன்னுடைய உத்தியோகத்தை ஜப்பை பாதுகாக்க, அல்லது தன்னுடைய கம்பெனியை ஃபேக்டரியை பாதுகாக்க, அல்லது தன்னுடைய கௌரவத்தை பாதுகாக்கத்தான் அந்த சகவாழ்வை தவிர அஹ்லாக்கான சகவாழ்வு அல்லது. ஏன், முஸ்லிம்களோடு ஜீரோ, மற்றவர்களோடு ஹண்ட்ரட், பிழை. இதுவும் பிழை. அஹ்லாக் எல்லோருக்கும் பொதுவானது, ஆனா முஸ்லிம்கள் முதலிடம். முஸ்லிம்களை வெட்டி மற்றவர்களை ஒட்டச் சொல்வது இஸ்லாம் அல்ல. ஹிஜ்ரத்துடைய பயணம் இந்த பாதை பாதுகாப்பான பாதை, இந்த பாதை பாதுகாப்பற்ற பாதை. இது வளமையாக மக்கள் நடமாறுகின்ற பாதை, இது குறுக்கு பாதை. இதில் கொள்ளை கோஷ்டி அதிகம், திருடர்கள் அதிகம், கொலைகாரர்கள் அதிகம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள், எந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்கள்? சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் திருடர்கள், கொள்ளை கோஷ்டியினர், ரவுடிகள், கொலைகாரர்கள், இவர்களை அப்படியே ஒதுக்கியே விடுவதா, அல்லது அவர்களுக்கும் அஹ்லாக்கை காட்டி இஸ்லாத்துக்கு எடுக்க முயற்சிப்பதா என்று சிந்தித்தார்கள். ஒதுக்கப்பட்டவர்களை அப்படியே ஒதுக்கியே விடுவதா, அவர்களையும் இணைப்பதற்கு வழி உண்டா? இந்த 99 நலவுகள் மனிதர்களுடைய நமக்கு விளங்குவதில்லை. ஒரே ஒரு பிள்ளையை வைத்து ஒதுக்கி விடுகிறோம், சொந்த பிள்ளைகளை கூட ஒதுக்கி விடுகிறோம், பத்வா செய்கிறோம். பெற்றோருடைய, பிள்ளைகளுடைய, சகோதரர்களுடைய, மனைவி மக்களுடைய நலவுகளை மறந்து தவறுகளை வைத்து ஒதுக்கி விடுகிறோம். இது அகலாக்கா? ஜீரோ. அந்த பாதையால் போவோம். எந்த பாதையால்? கொள்ளை கோஷ்டிகள் உள்ள பாதை, வழிப்பறை கொள்ளையர்கள் உள்ள பாதை. இரண்டு பேர் வந்தார்கள். சம்பவத்தை படிப்பினையோடு கேளுங்கள், அமைதியாக நிதானமாக பேசுவது விளங்குவதற்கு. இரண்டு பேர் முன் வந்தார்கள், சந்தித்தார்கள். என்ன நோக்கத்தில் வந்தார்கள்? ஏதாவது வம்புக்கு இழுத்து இவருடைய உடைமைகளை பறித்து இவர்களை கொலை செய்ய. மூன்று பேர், அபூபக்கர் ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு உரைக்கு சென்ற ஒரு மாற்று மத சகோதரர் வழிகாட்டி. யார் தெரியுமா கைட்? ஹிஜ்ரத்துடைய கைட் யார் தெரியுமா? ஹிஜ்ரத் பயணம் பயந்தோடிய பயணம் அல்ல, ஹிஜ்ரத் பயணம் உயிருக்காக தலைமறைவாகிய பயணம் அல்ல, அல்லாஹுடைய கட்டளை போனார்கள். அப்படி பயந்தோடுகின்ற பயணமாக இருந்தால் வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிருக்கும் பொழுது புராக் வாகனத்தை அனுப்பி அல்லாஹ் ஒரு மேலே எடுத்திருக்க வேண்டும். இல்லை, முன்னால் தான் போனார்கள். முன்னால் போனார்கள், சூரா யாசினுடைய ஆரம்ப ஆயத்துக்களை ஓதிவிட்டு போனார்கள். விழித்துத்தான் இருந்தார்கள், பார்வை எடுத்து விட்டான், சிறை போட்டான் அல்லாஹ். பயந்தோடைய பயணம் இல்லை. இஸ்லாத்தில் பயம் என்பதே கடமை இல்லை, தைரியம் வேண்டும். தைரியம் நிதானத்தோடு கலக்க வேண்டும், நிதானம் கலந்த தைரியம், எவனுக்கும் யாருக்கும் பயப்படாத தைரியம், அல்லாவை மாத்திரம் நம்பக்கூடிய தைரியம். இரண்டு பேர் வந்தார்கள். வந்த வரத்தே அந்த பேச்சிலே விளங்குகிறது, எதற்கு வந்தோம் என்று. ஏதாவது இவர்களை பறித்து விட்டுக் கொள்வோமா? இவர்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியுமா? முழுக்க முழுக்க காட்டிலே வாழ்கின்ற ரவுடிகள். நீங்கள் இருவரும் யார்? நீங்கள் இருவரும் யார்? அஹ்மத் சலாதன் கேட்டார்கள். நஹ்னு முஹானானி, இருவருக்கும் பெயர் ஒன்றுதான், பெயரையே சொல்லவில்லை. அவருடைய பட்ட பெயரை சொல்கிறார்கள். என்ன பட்ட பெயர்? நாங்கள் சமூகத்தில் கீழ்சாதிகள். தங்களை பற்றி அறிமுகப்படுத்திய அந்த அறிமுகம் என்ன? பயோடேட்டா, புல் நேம். முதலாவது ஃபில் பண்ண வேண்டியது புல் நேம். முஹான், முஹான் என்றால் இழிவானவர்கள், கீழ்சாதிகள், செகண்ட் ஆனவர்கள், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், லோ கிளாஸ். அவர்கள் சொன்னது நபியர்கள் அவர்கள் அவர்களை பற்றி சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்தில் உதுஉ இலா ஸபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹஸனா, நுட்பத்தை, கில்லை, கில்சங்கள் நுணுக்கத்தை, நுட்பத்தை பாவித்து தாவத்து கொடுங்கள், அழைப்பை முன்வையுங்கள், இஸ்லாத்தின் பக்க மக்களை தூண்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ஆயத்தை அமல் செய்கிறார்கள். பில் ஹிக்மா, நுட்பமான முறையில், நுணுக்கத்தை கையாண்டு. இந்த இடத்தில் இவர்களுக்கு பேச வேண்டியது இவர்களுடைய பெயரை பற்றி. தன்னை கேவலமான ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வைத்துக் கொண்டிருக்க, நாங்கள் ரவுடிகள், நாங்கள் திருடர்கள், நாங்கள் கொள்ளை கோஷ்டியினர், நாங்கள் வழிப்பறை கொள்ளையர்கள், நாம் மண்கொள்ளை அடிப்பவர்கள் என்று தன்னை பற்றியே ஒரு கீழ்சாது எண்ணத்தோடு, அந்த மைண்ட் செட்டோடு வாழ்கிறார்கள். சைக்கோலஜிக்கலாக இவர்களோடு எப்படி பேச வேண்டும்? பல் அந்துமா முக்ரமா, பல் அந்துமா முக்ரமா, தன்னை பற்றி நான் கேவலமானவன் என்று சொல்லுகின்ற இருவரை பார்த்தும் நபியோர்கள் சொன்னது இல்லை, நீங்கள் இருவர்களும் கௌரவமானவர்கள். எப்படி வார்த்தை? இன்று சீல் குத்துகிறோம் ஒவ்வொருவருக்கும். நாம் சொல்லுகின்ற முஸ்லீமை பார்த்து, ஹஜ் செய்கின்றவரை பார்த்து, உம்ரா செய்கின்றவரை பார்த்து, குரான் ஓதுகின்றவரை பார்த்து, நோன்பு நோட்டுவரை பார்த்து, சதக்கா தான தர்மங்கள் கொடுக்கின்ற மத்தியர் தொடர்புடைய ஏதோ இஸ்லாத்துடைய வாழ்க்கை வாழக்கூடியவரையே ஒவ்வொரு பேரை வைத்து குத்திவிட்டோம். சீலை காட்டிலே தொழுகிறார்களா? குரான் என்றால் என்னவென்று தெரியுமா? திக்ர் என்றால் என்னவென்று தெரியுமா? காபத்துல்லாவை வாழ்க்கையிலே கண்டிருக்கிறார்களா என்று கூட தெரியாத ரவுடிகளை பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இரண்டு பேரும் கண்ணியமானவர்கள். அந்த வார்த்தை உள்ளத்தை தொட்டது. எங்களையும் கண்ணியமானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களா? நாங்களே எங்களை கேவலமானவர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் வந்திருக்கிறார். பலந்துமா முக்கரமான் இரண்டு கருத்துக்கள். ஒன்று, உலகத்து கர்ரம் நா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை, மனித இனத்தை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது அந்த வார்த்தை, நீங்கள் மனிதர்கள் கண்ணியமானவர்கள். இன்னும் ஒன்று தெரியுமா? இன்னும் ஒன்று தெரியுமா? யார் யார் ஈமானோடும் தக்குவாவோடும் வாழ்வார்களோ அந்த அமைப்பில் உங்களுக்கு கண்ணியவான்களாக மாறலாம். நான் சொல்கின்ற புத்திமதியை நீங்கள் கேட்டு மூமிங்களாக முஸ்லீம்களாக வாழ்ந்தால் நீங்கள் கண்ணியம் அடையலாம். எதிர்காலம் இரண்டையும் வைத்து சொன்னார்கள், நீங்கள் கண்ணியமானவர்கள். கண்ணியமானோட உள்ளத்தை தொட்டது அன்ற நாளிலிருந்து இஸ்லாத்துடைய அல்லாஹ்வுடைய விரோதியாக இருந்தவர்கள் நல்ல மனிதர்களாக மாறினார்கள். அஹ்லாக் என்ற ஆயுதம் என்ன செய்திருக்க வேண்டும்? இரண்டு திருடர்கள் வருகிறார்கள், இரண்டு கொள்ளை கோஷம் வருகிறார்கள், உடனே எடுங்கள், ஆயுதத்தை எடுங்கள், வெட்டுங்கள், ஓடுங்கள், கொத்துங்கள். இல்லை, முதலாவது உள்ளத்தை வெல்வோம் வென்றார்கள். அஹ்லாக் இதுதான் அஹ்லாக். இன்று நம்முடைய அஹ்லாக் இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குகிறது. நம்முடைய அஹ்லாக் மஸ்ஜிதுக்கு வந்தவனையும் தூரமாக்குகிறது. நம்முடைய அஹ்லாக் தொழுதவனையும் தொழாதவனாக மாற்றுகிறது. நம்முடைய அஹ்லாக் சிரித்தவனையும் சிரிக்காமல் மாற்றுகிறது. நம்முடைய அஹ்லாக் சலாம் சொன்னவனையும் சலாம் சொல்லாமல் மாற்றுகிறது. அஹ்லாக் தலைகீழாக சுருக்கமா விடையை சொல்கிறேன். வாளிலே நஞ்சை பூசிக்கொண்டு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு பயணிக்கிறார். வரும் பொழுது முஹம்மதுடைய தலையோடு வருவேன், நவுது பில்லா. அவருடைய டார்கெட் நபியருடைய தலை. சஃப்வான் கன்ற கொடுத்தார். கன்ற கொடுத்தவர் யார்? சஃப்வான். பண் பண்ணினார், நிதி உதவி செய்து, போக்குவரத்து செலவும், போய் வரும் வரைக்கும் அதை போய் வர கிடைக்காவிட்டால் பிள்ளைகள் குடும்பத்துடைய செலவு எல்லாம் என்னுடைய பொறுப்பு. ஃபன் பண்ணி நிதி உதவி செய்து முஹம்மதுடைய தலையோடு வா. நவுது பில்லா. காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் உரையாடல் நடக்கிறது. கன்றை பொறுப்படுகிறார், வருகிறார். முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே அறிவித்து விட்டான், இப்படி சஃப்வான் என்பவன் உமைர் என்பவனிடம் கன்றை கொடுத்திருக்கிறான், உங்களுடைய தலையை. அவன் நஞ்சு பூசப்பட்ட வாளோடு வந்து கொண்டிருக்கிறான் என்று செய்தியும் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த இடத்தில் நபி அவர்களுடைய ஈமான், தவக்குல், யக்கீன், தைரியம். அடுத்த அஹ்லாக், வாளிலே நஞ்சை பூசிக்கொண்டு வருகிறானாம், தோண்டுங்கள் பங்கரை, பங்கருக்குள் போக போகிறேன், சுத்தி வர செக்யூரிட்டி போட்டு, போர்டரிலே மால் போட்டு, மதீனாவுடைய போர்டரிலே வைத்து அவருடைய தலையை எனக்கு கொண்டு வந்து காட்டுங்கள் என்று ஆள் வைக்கவில்லை. அஹ்லாக் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி பார்ப்போம். உமரலியல்லாஹ்வர்கள் தூரத்திலே கண்டு விட்டார்கள். உமரலியல்லாஹ்வர்களும் யார்? வாளை ஏந்திக் கொண்டு முஹம்மதுடைய தலையோடு வருவேன் என்று போனவர்கள் தான். அங்கும் நபியுடைய அஹ்லாக். தாருல் அர்கமுக்கு வந்தார். அந்த அர்கமுடைய வீட்டிலே அங்க வந்தபொழுது உமர் வந்திருக்கிறார். நபியர்கள் ஒளியவில்லை, ஓடவில்லை, பாதுகாப்பு போட்டுவிட்டு உள்ளே ஒளிந்திருக்கவில்லை. இந்த காலத்தில் அதிகாரிகளும் பொறுப்புதாரிகளும் தலைவர்களும் ஏசி ரூமில் ஒளிவது போன்ற ஒளியவில்லை, அல்லது வெளிநாட்டுக்கு ஓடவில்லை, அல்லது போனை ஓப்பண்ணி விட்டு தூங்கவில்லை. தைரியம். முன்னால் வந்தார்கள். உமர் அல்ல, எவன் வந்தாலும் நான் அதைவிட பெரிய வீரன். உமரலினுடைய இரண்டு ஷோல்டர்களையும், இன்னொரு கருத்துல இடுப்பை பிடித்து, யார் உமர்? மாவீரர். உமர் என்ற பெயருக்கு மக்கள் நடுங்கும், மக்கள் நடுங்கும். அதைவிட கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஜன்னாஸ். அப்துல்லாஹ் இப்னு அம்ரு எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, நபி அவர்களை விட பெரிய வீரர் கிடையாது. அந்த வீரம் இங்கு வெளிப்படுகிறது. ஈமானோடும் தக்குவாவோடும் கலந்த வீரம். உமர் என்ன இந்த பக்கம் தெரியும், என்னுடைய தலைக்கு தான் வந்திருக்காரு. அந்த பேச்சும் அந்த உரையாடலும் அந்த உடம்பை பிடித்த ஒரு வகையான ஃப்ரெண்ட்ஷிப் நட்பை காட்டினார்கள். யாரிடம்? தன்னுடைய தலையை இலக்காக வைத்து வாழேந்தி வந்தவரிடம். அப்படி இஸ்லாத்துக்கு வந்தவர் தான் உமர். அங்கும் உமரில் அவனவர்களையும் இஸ்லாத்து பக்கம் ஈர்த்தது வாழல்ல, கத்தி அல்ல, தடி அல்ல, கொள் அல்ல, நபியருடைய சிரித்த முகத்தோடு பேசிய ஒரு சில வார்த்தைகள். அந்த உமர் இப்பொழுது உமைரை பார்க்கிறார். ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னால் நபியுடைய தலையை எடுக்க வந்த உமர் இப்பொழுது நஞ்சை போட்டிக்கொண்டு வாளோடு வருகின்ற உமைரை காண்கிறார். அவர் ஏன் வருகிறார், எதற்கு வருகிறார் என்று நபியவர்களுக்கு மாத்திரம் தான் தெரியும், உமருக்கு தெரியாது. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யார சூழல்லா, மக்கத்து நாய்களில் ஒரு நாய் வருகிறது, அந்த நாய் வருகின்ற வரத்து மோசம், அந்த நாயுடைய முகப்பாவனை மோசம். இஸ்லாத்துடைய நபியுடைய அன்பால் பேசினார்கள். உமரையுடைய சொந்த கருத்து அது. ஆனால் நபியோடு தடுத்தார்கள், உமர் அப்படி பேச வேண்டாம். விடுங்களுடைய கழுத்தை விட்டு தலையை கொண்டு வருகிறேன். இஸ்லாம் வாழால் பரவிய மார்க்கமாக இருந்தால் உமைருடைய தலை வந்திருக்க வேண்டும். உமைர் வர முன்னால் அஹ்லா குணம் மஹலன் யா உமர், உமர் பொறுமை, உமர் நிதானம், உமர் சபுர். உமை உங்களை உமர் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உமை வரட்டும், மற்றபடி பின்னால் உட்கார பார்த்தார். உமை வாருங்கள் முன்னால், கொஞ்சம் இன்னும் பின்னால் உட்கார பார்த்தார். கொஞ்சம் முன்னால், கொஞ்சம் பின்னால், இன்னும் பாருங்கள் முன்னால். பக்கத்திலே எடுத்தார்கள் யாரை? நஞ்சு பூசிய வாளோடு வந்திருக்கின்ற உமைரை. ஏன் வந்திருக்கார் என்று ஏற்கனவே தெரியும், வகை அறிவித்து விட்டான் அல்லாஹ். என்ன விடயமாக வந்தீர்கள்? அவர் ஒரு நயவஞ்சகமாக நடந்து கொண்டார், பொய் பொய்யான ஒரு பேச்சை முன்வைத்தார். இல்லை, என்னுடைய மகன், உண்மையில் ஒரு காரணம் இருந்தது. அவருடைய மகன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னுடைய மகனை ரிலீஸ் பண்ண வந்தேன். உமைர் அப்படியா, உண்மையை சொல்லுங்கள். இல்ல, அதுதான் 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 காரணம், மகனை ரிலீஸ் பண்ண வந்தேன். இல்லை, உண்மையை சொல்லுங்கள். நீங்களும் சஃப்வானும் மக்காவிலே காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே, சஃப்வான் உங்களிடம் என்னுடைய தலையை பொறுப்பு தரவில்லையா? அதற்கு பண உதவி செய்யவில்லையா? உங்களுடைய கடன்களை கொடுக்கல் வாங்கலே குடும்ப பொறுப்பை எடுக்கவில்லையா? நீங்கள் வாளில் நஞ்சை பூசிக்கொண்டு வரவில்லையா? எந்த சிசிடிவி கேமராவும், எந்த சேட்டலைட்டும், எந்த இன்டர்நெட்டும், எந்த 3G 4G இல்லாத காலம், எந்த ரெக்கார்டரும் இல்லாத காலம், எந்த நவீன சாதனங்களும் இல்லாத காலம், பக்கத்திலே பேசும் பொழுது யாரும் இருக்கவில்லை. இதை உண்மையிலே அல்லாஹ் தான் அறிவித்துக் கொடுத்திருப்பான். ரதியல்லாஹு அன்ஹுவாக மாறி செல்கிறார். அஹ்லா குணம், குணம் மாற்றும், மாற்றும் என்ன அஹ்லா? அவரை சபையிலே நெருக்கமாக வைத்தது. மஸ்ஜிதுக்குள்ளேயே எடுத்திருக்க கூடாது அல்லவா நம்முடைய அஹ்லாக் படி? நம்முடைய அஹ்லாக் படி ஒதுக்க வேண்டும் அல்லவா? நாம் ஊரிலே ஒதுக்குகிறோம், சிலரை குடும்பத்திலே ஒதுக்குகிறோம், சில தவறுகளை வைத்து அவர்களை பற்றி கடிதங்கள் எழுதி வாசிக்கிறோம், நோட்டீஸ் அடிக்கிறோம், பேஸ்புக்கில் எழுதுகிறோம், வாட்ஸ்அப்பில் எழுத்து எழுதுகிறோம், எல்லா எல்லா சமூக வலைத்தளங்களிலும் அவர்களுடைய குறையை எழுதி கொட்டுகிறோம். நம்முடைய அஹ்லாக், நம்முடைய குணம் ஒதுக்குகின்ற, சமூகத்திலிருந்து புறந்தள்ளி வைக்கின்ற, சமூகத்திலே அவர்களை என்ன, அவர்களை எந்த தொடர்பும் இல்லாமல் வைக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது. ஆனால் யாரோடு சேர்ந்தால் நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு காரணமாக அமைவார்களோ அவர்களுடைய நட்பை துண்டிக்க வேண்டும், அது இஸ்லாம். ஆனால் யாருடைய தவறை வைத்தும் குறையை வைத்தும் ஒதுக்கி 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 இன்னும் இன்னும் அவர்களை கெட்டவர்களாக மாற்றக்கூடாது. மாற்று மத சகோதரர்களை கூட நபிகள் ஒதுக்கவில்லை. எப்படி முஸ்லிம்களை ஒதுக்கலாம்? கண்ணியமானவர்களே, முடிக்க நினைக்கிறேன். இறுதியாக இன்னொரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். இறுதியான நிகழ்வு, இந்த இறுதி நிகழ்வோடு நான் ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் ஆயத்தையும் ஆரம்பத்தில் சொன்ன இரண்டு ஹதீஸுகளையும் நான் நினைக்கிறேன். நபியே ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் சொத்தான மனிதர். அல்லாஹ்வுடைய கிருபையினால் சொத்தனத் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய கிருபை. மிருதுத்தன்மை, இரக்கத்தன்மை, இலகிய மனம், கல் நெஞ்சம் இல்லாத தன்மை, வைராக்கியம் இல்லாத தன்மை, குரோதம் இல்லாத உள்ளம் அல்லாஹ்வுடைய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீங்கள் மிருதுவாக நடக்கிறீர்கள். நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக, என்ன இறுக்கமான மனசுள்ளவராக, சாரசாரமான வார்த்தைகளை மக்களுக்கு பேசக்கூடியவராக இருந்திருந்தால் உங்களை விட்டும் வெறண்டோடி இருப்பார்கள். ஆனால் நேர் மாற்றமே, காந்தத்தின் பக்கம் இரும்பு துண்டுகள் வந்து ஒட்டுவது போன்று நபியவர்களுடைய அந்த வாழ்க்கையோடும் நபியவர்களோடும் இஸ்லாத்துடைய விரோதிகளே ஒட்டி கொண்டார்களே, நபியருடைய தலையை எடுக்க வந்தவர்களே ஒட்டினார்களே, எந்த அளவு ஒட்டினார்கள்? இன்னும் ஒரு விரோதி கொலை முயற்சிக்கு வரும் பொழுது அவருடைய தலையை எடுக்க முயற்சித்தார்களே, உமையுடைய தலையை எடுக்க உமர் முயற்சித்தது போன்று. ஆனால் நபியர்கள் விடவில்லை. அதே போன்று மக்களோடு சமூகத்தோடு சேர்ந்து நடக்கின்ற பொழுது சில கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு வரும், சில பாதகங்கள் வரும், சில பாரமான நிகழ்வுகள் நடக்கும், சில பிடிக்காத விடயங்கள் சிலரால் உங்களுக்கு நடக்கும். சாபு அண்ணும் அவர்களை மன்னியுங்கள், மன்னியுங்கள். அவர்கள் செய்த தவறுக்கு அல்லாவிடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பிறரிடத்திலே பலாய் கழுகாமல், பிறரிடத்திலே குறை பேசாமல் அல்லாவோடு பேசுங்கள். இவர் இந்த பாவம் செய்கிறார் யா அல்லாஹ், அதை நான் கண்டேன் யா அல்லாஹ், அந்த பாவத்தை விட்டும் அவரை திருத்துவாயாக. எத்தனை பேருக்காக வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறோம்? சொந்த மனைவிக்காக செய்திருக்கிறோமா? சொந்த கணவனுக்கு ஒரு மனைவி செய்திருக்கிறாரா? எந்த குறையை கண்டாலும் அம்மாவிடம், பாப்பாவிடம், தாத்தாவிடம், தங்கச்சியிடம், நண்பரிடம், யாருடைய எந்த, சிலருக்கு ஒரு வகையான மனநோய் இருக்கிறது, மனநோய், மன்னிக்க வேண்டும். என்ன மனநோய் தெரியுமா? யாருடையாவது தவறை கண்டால், யாரிடமாவது சொல்லாவிட்டால் சாப்பாடு இறங்காது, தூக்கமும் போகாது. இது அவர்களுடைய மிக கேவலமான ஒரு மனநோய். குறைந்தபட்சம் வாட்ஸ்அப்பிலாவது யாருக்காவது, இரவு ஒரு மணியாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பிலாவது யாருக்காவது மெசேஜை அனுப்பிவிட்டு தான் தூக்கம் போகும். அது ஒரு வகையான மனநோய். அந்த மனநோயை விட்டு நம்மை அல்ல பாதுகாப்பானாக. இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நபியவர்கள் நமக்கு தான் எப்படி அல்லாஹ் சொல்கிறோம், ஒவ்வொரு துளி துளியாக, ஒவ்வொரு நொடி நொடியாக, ஒவ்வொரு கட்டம் கட்டமாக இதை இப்படி செய்யுங்கள், அதை அப்படி செய்யுங்கள், இந்த இடத்துல இப்படி பேசுங்கள், அந்த இடத்துல அப்படி பேசுங்கள் என்று வஹி இறங்குகின்ற காலம், வஹி இறை செய்து இறங்கி வழிகாட்டப்படுகின்ற காலம். நபியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்த சஹாபாக்களோடு உங்களுடைய விடயங்களிலே மஷூரா செய்யுங்கள், தனி முடிவெடுக்க வேண்டாம். ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் ஷோ. யாரிடம் இருக்குமோ அவருடைய முடிவு மோசமாக அமையும். யாருடைய கருத்தையும் மதிப்பதில்லை, யாருடைய பேச்சையும் மதிப்பதில்லை. நான் தான் தலைவர், நான் தான் அதிகாரி, நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், என்னுடைய முடிவை தான் செயல்படுத்த வேண்டும் என்றால் குர்ஆனுக்கு மாற்றமாக எதிர்நீச்சல் அடிக்கிறார் அவர். மஷூரா பண்ணுமாறு வஹி இறங்குகின்ற நபியவர்களுக்கு அல்லாஹ் சொன்னார், மக்களுடைய கருத்தை எடுங்கள், மற்றவருடைய ஒப்பீனியனை மதிங்கள், மற்றவர்களிடமும் ஆலோசனை கேளுங்கள் என்று. யாருக்கு? வகையிறங்குகின்ற நபி அவர்களுக்கு. நபிச்சுவத்திலிருந்து எத்தனையோ வருடங்கள் பின்னால் இருக்கின்ற நமக்கு தனிப்போக்கில் போகலாமா? முடியாது. முடிக்கிற நாயத்தை ஹதீஸ் ஆயத் முடியவில்லை, நான் ஓதிய அளவு முடிந்தது. கனிமனுளே பண்பாடுகள் எல்லாம் சுருக்கி எடுத்து ஒரு குடைக்கு கீழே வருகிறது, அதுதான் பணிவு என்ற குடை. பணிவு தன்மை யாரிடம் இருக்குமோ அவருடைய மக்களாக இருக்கும், யாரிடம் மக்களாக்கு இல்லையோ அவருடைய பணிவு இருக்காது. பணிவுத்தன்மை தான் நபியுடைய பிரதானமான ஆயுதம். ஹதீஸை முடித்தேன். இன்னொரு ஹதீஸ், மூமிங்கள் என்றாலே ஹையினூன் அலையினூன், சொத்தானவர்கள், மிருதுவானவர்கள், பிளெக்சிபிளானவர்கள், அடம் பிடிக்காதவர்கள், திமிருத்தனம் இல்லாதவர்கள், என்ன நட்டிய கான்கிரீட் தூணை போன்ற ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்க மாட்டார்கள், அடம் பிடிக்க மாட்டார்கள், மக்களோடு நளினமாக வளைந்து விட்டு கொடுத்து போவார்கள், பணிந்து போவார்கள். நான் நேராகத்தான் போவேன், நான் நெஞ்சை நிமித்துக் கொண்டுதான் போவேன், நான் வரும்பொழுது மற்றவர்கள் தான் சலாம் சொல்ல வேண்டும், நான் வந்தால் மற்றவர்களால் எழுந்து நிற்க வேண்டும், நான் வந்தால் மற்றவர்கள் தான் சைட் தர வேண்டும், நான் என்னுடைய பாட்டில் போவேன் என்று அகங்காரத்தோடு போக மாட்டார்கள். ஐயினோனோ, சொட்டானவர்கள், மிருதுவானவர்கள், ஜமலில் ஆணி, கடிவாளம் விடப்பட்ட ஒட்டகம் போன்று, கட்டுப்படுகின்ற ஒட்டகம் போன்று, எங்கு இழுத்தாலும் விடுபட்டுக் கொண்டு போவோம், இங்காதை இங்கா இழுத்து செல்லப்பட்டால் இழுபட்டு செல்லும், ஒரு கட்பாறையிலே கட்டப்பட்டால் அந்த கட்பாறை கருகிலே அவருடைய பாட்டிலே உறங்கும். மூமிங்களுடைய பணிவுத்தன்மை, விட்டுக் கொடுக்கின்ற பண்பு. இந்த ஹதீஸை சொல்லி, நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நபர் இருந்தார், அவருடைய பேரும் சில கட்டங்கள் வந்திருக்கிறது, வேற நிகழ்வு வேற நிகழ்வா இருக்கலாம். ஜாகிர் என்ற ஒரு மனிதர், நபியவர்களோடு நெருங்கிய நண்பர், அல்லது பெயர் சொல்லப்படாமலும் நிகழ்வு வந்திருக்கிறது, இவருக்கு ஒப்பான நிகழ்வு இருக்கிறது, ஏதோ ஒரு நிகழ்வு. யார் தெரியுமா அவர்? சமூகத்திலே அவருடைய பெயர் என்ன தெரியுமா? சமூகத்திலே அவருக்கு கிடைத்த பட்டம் என்ன தெரியுமா? சமூகம் அவருக்கு சூட்டிய பெயர் என்ன தெரியுமா? டோப்பர், குடிகாரன், குடிகாரன், குடிகாரனும் நபி அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒருவன். அவனோடு சேர்ந்து பாவம் செய்வதற்கல்ல, என்னை போன்று நல்லவனாக அவனை மாற்ற. எப்படி ஃப்ரெண்ட் என்றால், அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், முதலாவது அவரை விளங்குவதற்கு குடிப்பார், நபியுடன் கொண்டு வரப்படுவார், ஹத்து குடியுடைய ஹத்து, மது போதை வசை பாவித்தருடைய ஹத்து, ஹத்து அடிப்படிக்கப்படுவார், போவார், இரண்டு மூணு நாட்களுக்கு கொஞ்சம் திருந்துவார், மீண்டும் குடிப்பார், மீண்டும் வருவார். அவரை பற்றி சஹாபாக்கள் நபியர்களுக்கு முன்னாக சொன்னார்கள், என்ன இவன், அல்ல இவனுக்கு சாபமா, இவன் வதுவா செய்தார்கள். இந்த நபியவர்களே இப்படி சிரமப்படுத்துகிறானே, அது அடிபடுகிறான் குடிக்கிறான், அது அடிபடுகிறான் குடிக்கிறான், தொடராக குடிக்கிறான். கண்ணியமானவர்களே, நபியவர்களுக்கு கேட்பதற்கு சாபவர்களோட அக்சாக்கல்லா, இவனை அல்ல சேவலைப்படுத்தும், இவனை அல்ல சாபமிடட்டும். எத்தனை தடவைகள் குடிப்பது, எத்தனை தடவைகள் ஹத்தரிக்கப்படுவது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரர்களே, சஹாபாக்களே, இந்த குடிகார சகோதரருக்கு சாபமிட்டு திட்டி ஏசி ஷைத்தானுடைய சகாக்களாக நீங்கள் ஆக வேண்டாம், குடிகாரனையும் குறை சொல்ல வேண்டாம் என்று சொல்கின்ற மார்க்கம். குடிகாரனையும் சமூகத்திலிருந்து ஒதுக்கி 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 அவனை இன்னும் இன்னும் பாவியாக மாற்ற வேண்டாம், அவனையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற மார்க்கம். எப்படிப்பட்ட நட்பு தெரியுமா, அவர் இறுதி நல்லவராகத்தான் மரணித்தார், மூமினாக மரணித்தார். நட்புடைய இந்த அகலாக்குடைய பிரதிபலன், ஒரு தடவை தேன் வாங்கி கொண்டு வந்தார், நபியர்கள் அன்பளிப்பாக நெய் கொண்டு வந்து கொடுப்பார், அவர் கிராமப்புறத்தில் இருந்து வருபவர், தேன் கொண்டு வந்து கொடுத்து விட்டார். இரண்டு மூன்று தினங்களுக்கு பின்னால் இன்னும் ஒருவரோடு வருகிறார். இந்த சம்பவம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த நபியவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், வந்து இறுதி நிகழ்வு கண்ணியமானவர்களே, தேனை அன்பளிப்பு கொடுத்து விட்டு போய் இரண்டு மூன்று தினங்களிலே வந்தார். யார சொல்லுதா, நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணினேன் அந்த தேன் போத்தல், அந்த தேன் இவரிடம் கடனுக்கு வாங்கி கொண்டு வந்தேன், இப்பொழுது கொடுப்பதற்கு எனக்கு பணம் இல்லை, நீங்க அந்த பணத்தை கொடுங்களே. எப்படி சம்பவம், ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட்டு அந்த அன்பளிப்புக்குரிய பணத்தை, அந்த அன்பளிப்பு யாருக்கு கொடுத்தாரோ அவரிடம் சொல்ல கொடுங்களே. அப்படிப்பட்ட ஒரு என்ன நடைமுறையிலே கொஞ்சம் பலகீனமான மனிதர். நபி அவர்கள் சிரித்து விட்டு அந்த தேன் போத்தலுடைய பணத்தை அந்த வியாபாரிக்கு கொடுத்தார்கள். இப்படி ஜோக்கான சம்பவமும் அந்த குடிகாரரோடு நடந்திருக்கிறது. அந்த குடியுடைய அந்த தாக்கமுடைய பண்பாட்டில் வித்தியாசம். கனிமல்லே, ஒரு தடவை வந்த நபி அவர்களிடம் வீட்டில் இல்லை, நபி அவர்கள் தேடி போன பதாருக்கு போய்விட, ஒரு புலை வியாபாரி, அவர் புலை வியாபாரி சந்தையிலே. நபி அவர்கள் வந்தார்கள் வீட்டிலே, சொன்னார்கள் இப்படி இவர் தேடி வந்தார், அவருடைய பேர் அந்த இடத்துல பேரோட ஜாகிர். போனார்கள், போய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னிமலை. பின்னால் சென்று அந்த கொலை வியாபாரியை அந்த அந்த சந்தையிலே தட்டு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய என்ன ஒரு சமூகத்திலே சாதாரணமான மனிதரை பின்னால் இருந்து கட்டி அணைத்து அவருடைய இரண்டு கண்களையும் அப்படியே கொத்திக் கொள்கிறார்கள். நபி அவர்கள் கொலை வியாபாரியோடு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடந்து கொள்கிறார்கள். சொல்லுங்கள் யாரும், அப்ப நபி ஒரு ஜோக் போட்டார்கள், என்ன தெரியுமா, இந்த இந்த அடிமையை யார் வாங்குவது, ஜோக் பண்ணுகிறார்கள், அந்த மனிதரை யார் வாங்குவது, பஜாரில் அடிமை விற்கப்படும், யார் வாங்குவது. அவர் சொல்கிறார், யாருதான் இந்த சாதாரணமான சீப்பான மனிதரை வாங்குவார் பணம் கொடுத்து, அவர் சொல்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் உங்களை பற்றி கரக்குறைவாக நினைத்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பெருமதியானவர், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பெருமதியானவர். யார் தன்னை மூடி இருப்பதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஆரம்பத்தில் கேட்டார்கள், நபியருடைய கையுடைய உடம்புடைய அந்த மிருதுத்தன்மை, நபியருடைய நறுமணத்தை வைத்து சொன்னார், இது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானது, பாவம் செய்யக்கூடிய மனிதர், சீப்பான மனிதர், ஒரு கொல வியாபாரி, அவரோடே அவ்வளவு உயர்ந்த கண்ணியமான நபி அவர்கள் பணிவாகவும் பண்பாகவும் மிருதுவாக நடந்து கொண்டார்கள் என்றால் இதுதான் இன்று நமக்கு முதல் கடமை, பண்பாடு. எனவே பண்பாட்டை முயற்சி தடைவோம். எல்லா சுபானோ தாலா வெளிரங்கத்தில் மாத்திரம் நபி அவர்களை பின்பற்றுவதை விட்டுவிட்டு வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் நபி அவர்களை பின்பற்றக்கூடிய நன்மக்களான நம்மை மாற்றுவானாக. யார், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, உற்றார் உறவினுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யார், எங்களுடைய நாட்டிலே சுபீட்சமான நிலைமை ஏற்படுத்துவாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பான சிநேகிதமான ஒரு தலைமைத்துவத்தை உண்டு பண்ணுவாயாக, ஆட்சி முறைமையை உண்டு பண்ணுவாயாக, இஸ்லாத்தை முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, கண்ணியமாக வாழ வைப்பாயாக, ஒற்றுமையாக வாழ வைப்பாயாக, இஸ்லாத்தை முஸ்லீம்களையும் பற்றி நல்ல அபிப்பிராயத்தை அனைவருடைய உள்ளங்களிலும் போடுவாயாக, இஸ்லாத்தை பற்றிய காற்புணர்ச்சிகளையும் வெறுப்புணர்வுகளையும் குரோதங்களையும் வஞ்சகங்களையும் அனைவருடைய உள்ளங்களிலிருந்தும் கலட்டுவாயாக, இஸ்லாமிய பண்புகளை நமக்கு தருவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஃபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.